It's story time.
கிடைச்ச புதையலை ஒரு விவசாய கூலியால பயன்படுத்த முடிஞ்சுதான்னு இந்த கதையில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பனங்குடிங்கிற ஊர்ல ஒரு விவசாய கூலி இருந்தாரு. அவரு பேரு வரதன். அவர்கிட்ட சொந்தமா நிலம் எதுவும் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அந்த ஊரோட பண்ணையார்கிட்ட இருந்த நிலத்துல அவரு ஒரு விவசாய கூலியா இருந்தாரு. பண்ணையாருக்கும் இப்ப ரொம்ப வயசாயிட்டதுனால அவரோட பையன்தான் புது பண்ணையாரா பொறுப்பெடுத்துக்கிட்டு இருந்தாரு. தன்னோட பையனை பத்தி பண்ணையாருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். யாருக்கும் எதையும் கொடுக்கறதுக்கு மனசு வரவே வராது. ஆனா பண்ணையார் அப்படி இல்லை. தங்கிட்ட சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்த வரதனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதனால நிலம் தன்னோட கட்டுப்பாடுல இருந்தப்பவே ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த வறண்ட 1 ஏக்கர் நிலத்தை வரதனுக்கு அவர் சும்மாவே கொடுத்துட்டாரு. வரதனும் தனக்கு கிடைச்ச அந்த நிலத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தலான்னு நினைச்சாரு. வரதன் அங்க போய் பார்த்தப்போ அந்த நிலம் முழுக்க காட்டு செடிகளும் புதர்களும் மண்டி கிடந்துச்சு. 10 நாள் வேலை செஞ்சு வரதன் அந்த செடிகளை எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சாரு. அந்த நிலத்தை சமன் செஞ்சு உழுது விவசாயத்துக்கு தயார் செய்யலான்னு அவர் முயற்சி செஞ்சப்போ அங்க புதஞ்சு கிடந்த ஒரு பானை மேல அவரோட ஏர்கலப்பை பட்டு அந்த பானை உடஞ்சே போச்சு. உடஞ்சு போன அந்த பானையிலேந்து ஏராளமான தங்க காசுகள் கொட்டினதை பார்த்ததும் தனக்கு ஒரு பெரிய புதையல் கிடைச்சிருக்கிறத வரதன் உடனே புரிஞ்சுகிட்டாரு. வரதன் அந்த இடத்த ரொம்ப கவனமா தோண்டி பார்த்தப்போ அங்க 4 பானை நிறைய தங்க காசுகள் இருந்துச்சு. அதுல ஒரு பானையத்தான் வரதன் உடைச்சிருந்தாரு. இப்ப அவருக்கு எப்படி இந்த புதையலை யாருக்கும் தெரியாம தன்னோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறதுங்கிற கவலை வந்துடுச்சு. அந்த ஊர்ல இருக்கிற யாரோட உதவியை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கும் புதையல்ல பங்கு கொடுக்கற மாதிரி ஆயிடும். அது மட்டுமில்லாம பண்ணையாரோட பையனுக்கு இந்த புதையலை பத்தி தெரிஞ்சா மொத்த புதையலையும் அவரு பிடுங்கிக்கிட்டு போயிடுவாரு. இப்ப வரதனுக்கு இருந்த ஒரே வழி அவரோட மனைவி உதவியை எடுத்துக்கிட்டு புதையலை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போறதுதான். ஆனா அதுலயும் அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. வரதனோட மனைவி குப்பி எல்லார்கிட்டையும் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால எந்த ஒரு ரகசியத்தையும் காப்பாத்த முடியாது. அதை எல்லார்கிட்டையும் எப்படியாவது சொல்லிடுவாங்க. மனைவியோட உதவியை எடுத்துக்கிட்டாலும் அடுத்த நாள் கண்டிப்பா பண்ணையாரோட பையன் வந்து புதையலை பிடுங்கிக்கிட்டு போயிடுவார்னு வரதனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடுச்சு. ஆனா அவருக்கு இப்ப வேற வழியே இல்லை. என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு உக்காந்திருந்ததுலேயே பொழுது இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. வரதன் ஒரு முடிவோட தன்னோட வீட்டுக்கு கிளம்பினாரு. போற வழியில இருந்த ஒரு குளக்கரையில சில மீன் முட்டைகளை அவரு எடுத்துக்கிட்டாரு. ஒரு கோழிய மீன் வலைக்குள்ள வச்சு அங்க ஒரு ஓரத்துல மறைச்சு வச்சாரு. குளத்து தண்ணிய ஒரு சின்ன மண்பானையில எடுத்து அதுல சிவப்பு நிறத்தை கலந்து அதை அங்க ஒரு இடத்துல ஒளிச்சும் வச்சாரு. இதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவரு தன்னோட குடிசை வீட்டுக்கு வந்து வீட்டோட கூரை மேல ஒரு இடத்துல அந்த மீன் முட்டைகளை ஒளிச்சு வச்சாரு. அவரு வெறுங்கையோட குடிசைக்குள்ள வர்றத பார்த்துட்டு இப்படி வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்தா நான் எதை வச்சு சமைக்கிறது அப்படின்னு அவரோட மனைவி குப்பி கேட்டாங்க. உடனே வரதன் அவங்க கிட்ட, ஏன் இன்னைக்கு மீன் மழை பெஞ்சிச்சே, அதுலேருந்து 2 மீனை எடுத்து குழம்பு வைக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாரு. குப்பி ரொம்ப ஆச்சரியமா, மீன் மழை பெஞ்சிச்சா, அது எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொன்னாங்க. உடனே வரதன் அவங்கள கூட்டிக்கிட்டு குடிசை வீட்டுக்கு வெளியே வந்து அவரு மீன் முட்டைகளை ஒளிச்சு வச்சிருந்த இடத்த ஒரு தட்டு தட்டினாரு. அங்கேருந்து 4-5 மீன்கள் கீழே விழுந்த உடனே குப்பி ஓடிப்போய் எல்லா மீன்களையும் பொறுக்கிக்கிட்டாங்க. இது போதும், இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ள போய் அவங்க மீன் குழம்பு வச்சாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே வரதன் தன்னோட மனைவி குப்பிக்கிட்ட, நம்ம ஊர் குளத்துல வலை வீசினா மீனுக்கு பதிலா கோழி கிடைக்குதான், வா நாம 2 பேரும் குளத்துக்கு போய் வலை வீசி ஒரு கோழிய பிடிச்சுக்கிட்டு வரலாம், நாளைக்கு கோழி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல குப்பி அவர் சொன்னதை நம்பவே இல்லை. அது எப்படி குளத்துல வலை வீசினா மீனுக்கு பதிலா கோழி வரும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா வரதன் அவங்க கிட்ட, அதை நீயே நேரில் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலையை மட்டும் எடுத்துக்கிட்டு மனைவியை கூட்டிக்கிட்டு குளக்கரைக்கு கிளம்பினாரு. குளக்கரை ஒரே இருட்டா இருந்துச்சு. வரதன் அந்த இருட்டை பயன்படுத்திக்கிட்டு தான் எடுத்துக்கிட்டு வந்த வலைய ஒரு இடத்துல போட்டுட்டு அதுக்கு பதிலாக கோழியோட அவர் ஒளிச்சு வச்ச வலைய மீன் பிடிச்சு குளத்திலேருந்து இழுக்கிற மாதிரி இழுத்தாரு. வரதன் நிஜமாவே குளத்தில் வலை வீசி ஒரு கோழியை பிடிச்சதா அவரோட மனைவி நம்பினாங்க. அவங்க ஆச்சரியமா கோழியை வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தப்பவே வரதன் அங்கே மறைச்சு வச்சிருந்த பானைக்குள்ளே இருந்த சிவப்பு நீரை எடுத்து அதை மழை மாதிரி அவங்க மேலேயும் தம்மேலையும் தெளிச்சுக்கிட்டாரு. மழை பெய்ய போகுது போல இருக்கு அப்படின்னு குப்பி சொல்லும்போதே, ஐயோ இந்த நேரத்தில் மழை பெஞ்சா அது கண்டிப்பாக ரத்த மழையாத்தான் இருக்கும் அப்படின்னு வேற அவர் சொன்னாரு. குப்பி இப்போ தம்மேல விழுந்த மழை துளிகளை எடுத்து வெளிச்சத்தில் பார்த்துட்டு, ஐயோ ஆமாங்க, நீங்கள் சொன்னது சரிதான், நிஜமாவே ரத்த மழை தான் பெஞ்சிருக்குது. இன்னைக்கு எல்லாமே விசித்திரமா நடக்குது, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவரு குப்பிக்கிட்ட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வயலுக்கு போய் அங்க இருக்கிற புதையலை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி குப்பியையும் கூட்டிக்கிட்டு வயலுக்கு வந்தாரு. குப்பியோட உதவியை எடுத்துக்கிட்டு அந்த தங்க காசுகளை பத்திரமா அவரு வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. வீட்டு தோட்டத்துல செடி நடறத்துக்காக இருந்த ஒரு பள்ளத்துக்குள்ள மொத்த புதையலையும் போட்டு ரெண்டு பேருமா மண்ணை போட்டு புதைச்சாங்க. குப்பி நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா வரதன் எழுந்திருச்சு புதையலை புதைச்சி வச்ச இடத்துக்கு வந்தாரு. அங்க மறுபடியும் பள்ளம் தோண்டி அங்க இருக்கிற மொத்த புதையலையும் எடுத்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டு செடி நடறத்துக்காக தோண்டியிருந்த பள்ளத்துல வெறும் மண்ணை போட்டு மூடினாரு. அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்திருச்ச உடனே குப்பி அவங்கிட்ட, நமக்கு தான் இப்போ நிறைய பணம் கிடைச்சிருச்சே, எனக்கு நாலஞ்சு பட்டு புடவைகளும் கொஞ்சம் தங்க வளையல்களையும் வாங்கித்தா அப்படின்னு வரதன் கிட்ட கேட்டாங்க. வரதன் அவங்க கிட்ட, பட்டு புடவைகளும் தங்க வளையல்களையும் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட எங்க பணம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. குப்பி நேர பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட போய், எங்களுக்கு நேத்து ஒரு பெரிய புதையல் கிடைச்சிது, நாலு பானைகள் நிறைய தங்க காசுகள் கிடைச்சும் என் புருஷன் இன்னும் கஞ்சமாவே இருக்காரு, நான் பட்டு புடவைகளும் தங்க வளையல்களும் கேட்டதுக்கு வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள வரதனுக்கு நாலு பானைகள் நிறைய தங்க காசுகள் கிடைச்சது அந்த ஊர்ல இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்ப பண்ணையாரோட பையன் ஒரு ஆளை வரதனோட வீட்டுக்கு அனுப்பி அவரை கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு. எங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த நிலத்துல உங்களுக்கு புதையல் கிடைச்சுதாமே, அதையே என்கிட்ட சொல்லவே இல்லை, உங்க மனைவி சொன்னதா ஊர்ல இருக்கிறவங்க சொல்லிதான் எனக்கே இப்ப தெரியும் அப்படின்னு கேட்டாரு. இப்ப வரதன் அவர்கிட்ட, என்னோட மனைவிக்கு கொஞ்ச நாளா மனநலம் சரியில்லை, இப்படித்தான் யாருகிட்டையாவது எதையாவது உளறிக்கிட்டே இருக்காங்க, எல்லாருக்கும் நான் விளக்கம் சொல்ற மாதிரி ஆயிடுது, அதனால நீங்களே என்னோட மனைவியை கூப்பிட்டு விசாரிங்க, உங்களுக்கே உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னாரு. ஜமீன்தாரோட பையன் தன்னோட உதவியாளரை அனுப்பி உடனே குப்பிய கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு. ஜமீன்தாரோட பையன் விசாரிச்சப்பவும் குப்பி அவர்கிட்ட, ஆமாங்க, நேத்து எங்க வயல்ல நாலு பானைகள் நிறைய தங்க காசுகள் கிடைச்சிது, நானும் என்னோட கணவருமா சேர்ந்து அதை தூக்கிக்கிட்டு வந்து வீட்டுல செடி நடறத்துக்காக வச்சிருந்த பள்ளத்துல போட்டு புதைச்சோம், இவ்வளவு பணம் கிடைச்சும் எனக்கு சில பட்டு புடவைகளையும் தங்க வளையல்களையும் வாங்கித்தாங்கன்னு கேட்டா இவரு மாட்டேங்கிறாரு, நீங்களே இவருக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரதன் குப்பிக்கிட்ட, நீ இப்படி உளறிக்கிட்டு திரியறதுனால நான் விளக்கம் சொல்ற மாதிரி ஆகுது, நாம எப்போ புதையலை எடுத்தோங்கிறத நீயே விளக்கமா இவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டதும் குப்பிக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அவங்க வரதன் கிட்ட, நேத்திக்கு ராத்திரி மீன் மழை பெஞ்சு அதுலேருந்து நாலு மீனை பிடிச்சி நாம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு குளக்கரைக்கு போய் வலை வீசி மீனை பிடிக்கிற மாதிரி கோழியை பிடிச்சோமே, அப்போ கூட ரத்த மழை பெஞ்சிச்சு, அதெல்லாம் மறந்துடுச்சா உங்களுக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நாம் நேர வயலுக்கு போய் அங்கேருந்து நாலு பானை தங்க காசுகளையும் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் செடி நடறத்துக்காக தோண்டியிருந்த பள்ளத்தில் போட்டு புதைச்சோம், இது எல்லாத்தையும் என் கூடவே இருந்து செஞ்சுட்டு இப்ப நான் உளறேன், அதுக்கு நீங்க விளக்கம் சொல்ற மாதிரி ஆகுதுன்னு சொல்றீங்களே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. குப்பி சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, நேத்து மீன் மழை பெஞ்சிச்சா? குளத்தில் வலை வீசி மீனை பிடிக்கிற மாதிரி கோழியை பிடிச்சிங்களா? இதுக்கப்புறம் ரத்த மழை வேற பெஞ்சிச்சா அப்படின்னு கேட்டாங்க. பண்ணையாரோட பையனுக்கு இப்போ நிஜமாவே குப்பிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு. ஆனாலும் அவர் இதை முழுக்க விசாரிச்சிடணும் அப்படிங்கிற முடிவோட தன்னோட உதவியாளர்கிட்ட, வரதன் கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே இருக்கட்டும், நீ குப்பியை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போ, அவங்க எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த இடத்துல தோண்டிப்பாரு, புதையல் இருந்தால் உடனே எங்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த உதவியாளர் திரும்ப வந்து, குப்பி சொன்ன இடத்துல தோண்டி பார்த்தேன், அங்கே புதையல் எல்லாம் எதுவும் இல்லை, செடி நடுறத்துக்காக தோண்டி வச்சிருக்கிற பள்ளம் தான் அது அப்படின்னு சொன்னாரு. பண்ணையாரோட பையன் வரதன் கிட்ட, ஊர் மக்கள் சொன்னதை நம்பி நான் உங்களை கூப்பிட்டு தொந்தரவு செஞ்சிட்டேன், உங்கள் மனைவிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணமும் கொடுத்து இதை வைத்திய செலவுக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிவிட்டாரு. எப்படியோ புதையலை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற நிம்மதியோட வரதனும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு.
இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.